ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலினாலும் இந்த ஒரு நாளிலும் மறுபடியும் இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய பொது மாநாட்டில் இரண்டாம் நாளில் தேவனுடைய வார்த்தைகளினுடைய முதல் செய்திக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இக்கட்டான காலங்களிலும் தேவன் நமக்கு அவருடைய ஆவிக்குரிய சத்தியங்களை பகிர்ந்தளிப்பதற்கு மற்றும் ஒரு சரீர பிரகாரமாக இல்லாவிட்டாலும் ஒரு ஆவிக்குரிய வகையிலான ஐக்கியத்திலே நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே முதலாவது அவருடைய சமூகத்திலே நம்முடைய எல்லாவிதமான நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுத்துக் கொண்டு, அதோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம். எனவே கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களோடு என்னுடைய குடும்பத்தார் மற்றும் நான் சார்ந்துள்ள திண்டுக்கல் சபையாரினுடைய அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய காரியம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும்படி தெய்வீக நீதியும் நமது கடமையும், டிவைன் ஜஸ்டிஸ் அண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், தேவன் அவருடைய கிருபையினாலும் ஆவியினாலும் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 89:14, சங்கீதம் 89:14, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பாடத்தினுடைய தலைப்பை அடிப்படையிலேயே நம்ம காரியங்களை புரிந்திருப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மிக மாறாத மகிமையான தெய்வீக குணாதிசயம் நீதி, ஜஸ்டிஸ் என்று பார்க்கிறோம். அடிப்படை வகுப்புகளிலேயே நாம் கற்றிருக்கிறபடி, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய தேவன் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ உரிய ஒரு மூளை திறன், பிரெயின் கெப்பாசிட்டி அல்லது மைண்ட் சிந்தை நமக்கு இல்லை. பரிபூர்ண மனிதர்களே வந்து அறிந்து கொள்வதற்கு அரிதான விஷயம். நாம் விழுந்து போற நிலையில் இருக்கும் போது நம்முடைய பரமபிதா குறித்து கற்றுக்கொள்வது சாத்தியத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம், சாத்தியம் இல்லை என்றுதான் சொல்லணும். அப்போ அவ்வாறு இருக்கும்போது நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தைகளில் அவரை குறித்து வெளிப்படுத்தினால் ஒழிய நாம் அவரை பற்றி கற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நம்முடைய அன்புள்ள நம்முடைய தேவன் நமக்கு இரக்கம் செய்து அற்ப மனிதர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவின் பிள்ளைகளாய் நாம் இருந்த போதிலும் அவரை குறித்து அவருடைய வார்த்தைகளில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் குறித்தும் அவருடைய மகிமையான குண நலன்களை குறித்தும் நாம் காண்கிறோம். அடிப்படை வகுப்புகளிலே நம்ம அந்த பாடங்களை கற்றிருக்கிறோம். கிறித்துவம் 3 பாகம், அவர் ஹெவன்லி ஃபாதர், நம்முடைய பரமபிதா என்கிற தலைப்புல நாம் அந்த பாடங்களை பார்த்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, சோ நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மகிமையான குணங்கள் விசேஷமானவை மொத்தம் 4 குணாதிசயங்கள் இருக்கின்றன. வல்லமை, நீதி, அன்பு, ஞானம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:6-8 அந்த வசன பகுதிகள் நமக்கு தெரியும், நம்ம வாசிக்க போறதில்லை. சோ அதுல இந்த 4 குணாதிசயங்கள் நமக்கு விவரமாக தரப்பட்டிருக்கு. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்முடைய பாடம் இதில் ஒரு மகிமையான குணாதிசயத்தை மட்டும் எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த குணாதிசயம் தெய்வீக நீதி, டிவைன் ஜஸ்டிஸ் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமா எல்லா குணாதிசயங்களை குறித்துமான அறிவு நமக்கு அவசியம். புது சிருஷ்டிகளாக ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்வதற்கு நமக்கு மிக மிக அவசியம். என்ற போதிலும் நம்முடைய இந்த குறுகிய நேரத்தில் தெய்வீக நீதி, டிவைன் ஜஸ்டிஸ் குறித்து நாம் சில காரியங்களை தேவனுடைய வசனங்களில் இருந்து தியானிக்கலாம். நம்முடைய பரமபிதாவின் மகிமையான குணங்களில் நீதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குணாதிசயம், அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. அது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறிப்பதற்கு தான் சங்கீதக்காரர் இந்த வசனத்தை அங்க சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை கவனிக்கலாம். சங்கீதம் 89:14, சங்கீதம் 89:14, நீதியும் நியாயமும் நம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ரொம்ப தெளிவாக நமக்கு அங்க இருக்கு, ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆர் தி ஹேபிடேஷன் ஆஃப் தி த்ரோன் என்று பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லும் போது, சிங்காசனம் ஆளுகையை குறிக்கிற ஒரு அடையாளம், அல்லது கவர்மெண்ட், கவர்மெண்ட் என்று சொல்லும் போது அரசாங்கம் என்று கூட சொல்லலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அரசாங்கம் பரலோகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நம் அனைவரும் அறிந்த விஷயம். அவ்வாறு பரலோகத்தில் நடைபெற்று வருகிற அவருடைய அரசாங்கத்தில் அடிப்படை குணாதிசயம், அல்லது அந்த முழு அரசாங்கமே எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, பரலோகத்தில் நமது பிதாவாகிய தேவனுடைய தலைமையில் நடைபெறும் முழு அரசாங்கம், த ஹோல் கவர்மெண்ட், அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்று பார்க்கும்போது ஜஸ்டிஸ், நீதி. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? பேசும்போதே அதனுடைய பிரம்மாண்டத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியுது. உண்மையில் தேவனுடைய கிருபையில நாம் அந்த மாபெரும் வாய்ப்புல பங்கு பெறும் போது அத்தகைய அரசாங்கத்தை பார்ப்பது நமக்கு மிகவும் குறிப்பாக, அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அப்போ நீதியின் அடிப்படையில் நடைபெறுகிற அவருடைய அரசாங்கம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சொல்லியிருக்கிறார் நீதியும் நியாயமும். இவ்வாறு நாம் காணும் போது, இப்போ இந்த தெய்வீக நீதி பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதில் அவருடைய எழுத்துக்கள்ல அநேகம் பகுதிகளில் தெய்வீக நீதி, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய காரியங்கள்ல எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார் என்பதை குறித்து அநேக பகுதிகளில் வந்து எழுதியிருக்கிறார். நிறைய மேற்கோள்களை நம்ம பார்க்க முடியுது அவருடைய எழுத்துக்கள்ல. ஒரு சில மேற்கோள்களை தங்களுடைய பிரயோஜனத்திற்காக நாம் சுட்டி காண்பிக்கிறோம். ரெஃபரன்ஸ் நம்பர் 3707, ரெஃபரன்ஸ் நம்பர் 3707, அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல காண்பிக்கப்படும். அந்த பேராகிராஃப் முழுக்கவே முக்கியம்தான், ஆனா சிவப்பு நிறத்தில் மேற்கோளிடப்பட்ட வார்த்தைகளை மட்டும் நம்ம கவனித்து பார்க்கலாம். Thus with the Almighty, justice is declared to be the very foundation of his throne, his government. Nothing can ever be done by the Almighty that can violate his justice. Whatever his wisdom and love and power may plan, must all be brought into full accord and alignment with this fundamental element of his character, of his government, justice. He cannot exercise love at the expense of his justice, but only in harmony with it. நான் அருமையான ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம ஒருவேளை பேப்பர்ல பிரிண்ட் செய்து நம்முடைய சுவர்கள்ல மாட்டிக்கொள்ளலாம். கிறிஸ்தவர்களா இருந்தப்ப வசனங்கள் மாட்டிருப்போம், இப்பயே வசனங்கள் மாட்டிக்கலாம். ஆனா நமது பிதாவை குறித்த சில வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதுமே நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிகிறபடி நம்ம ஏற்பாடு செய்து கொள்வது நல்ல விஷயம் தான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுபடியும் அந்த ரீஃபன்ஸ் வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். அதனுடைய தமிழாக்கத்தை நான் சொல்றேன், அதை நீங்க அதை மறுபடியும் போடுங்க. சோ தஸ், அதாவது அதுல ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன். வாட் எவர் இஸ் விஸ்டம் அண்ட் லவ் அண்ட் பவர் மே பிளான் மஸ்ட் ஆல் பி பிராட் இன் டு ஃபுல் அக்கார்ட் அண்ட் அலைன்மெண்ட் வித் திஸ் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஆஃப் திஸ் கேரக்டர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். அந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஆஃப் திஸ் கேரக்டர், அதாவது நமது பிதாவினுடைய குணாதிசயத்தினுடைய அடிப்படை மூலகம், அல்லது அடிப்படை மூலம், அதான் அந்த ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் என்று பார்க்கிறோம். அடுத்த ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க, ஹி கேனாட் எக்ஸசைஸ் லவ் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஹிஸ் ஜஸ்டிஸ் பட் ஒன்லி இன் ஹார்மனி வித் இட். அதாவது நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அவருடைய திட்டத்திலோ அவருடைய கிரியைகளிலோ நீதியை தவிர்த்துட்டு அல்லது நீதியை வேண்டாம் அன்பு மட்டும் செலுத்தலாம் என்று நீதியை தவிர்த்து ஒருபோதும் அவர் அன்பை பிரயோகிப்பது இல்லைன்னு சொல்லல, பிரயோகிக்க முடியாது. ஹி கேனாட், அவர் அவ்வாறு செய்ய முடியாது, செய்ய மாட்டார். பட் ஒன்லி இன் ஹார்மனி வித் இட், தன்னுடைய எல்லா திட்டங்களிலும் அவருடைய காரியங்கள் கிரியைகள் அனைத்திலும் நீதிக்கு இசைவாகவே அவருடைய காரியங்கள் இருக்கும். தெய்வீக திட்டமா இருக்கலாம், பரலோகத்தில் அவருடைய அரசாங்கமா இருக்கலாம், தெய்வீக திட்டத்துல சுவிசேஷம், கடந்த யூதயுகம், இனி வரப்போற 1000 ஆண்டு அரசாட்சி, அதுக்கப்புறம் வரப்போற யுகா யுகங்களா இருக்கலாம், எல்லா கால பகுதிகளிலும் நீதிக்கு இசைவாகவே அவர் எல்லாவற்றையும் செய்வார். நீதியை தவிர்த்துட்டு அல்லது நீதியை ஒரு புறம் ஒதுக்கி வைத்து அவர் அன்பையோ அல்லது மற்ற எந்த குணாதிசயங்களையோ அவர் பயன்படுத்த மாட்டார், பயன்படுத்த முடியாது. எவ்வளவு ஒரு மேலான வார்த்தைகள் நம்முடைய பிதா குறித்து நாம் படிக்கிறோம். இன்னொரு ஒரு வசனம், இன்னொரு ஒரு ரீஃபரன்ஸ் பகுதி நம்ம பார்க்கலாம். ரீஃபரன்ஸ் நம்பர் 58, 57. ரீஃபரன்ஸ் 58, 57 1-6 பேராகிராஃப்ஸ் இருக்கு, பட் செலக்டட் லைன்ஸ் மட்டும் கவனிக்கலாம், நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால. அதாவது, we find that the very basis of God's character is justice, absolute justice. நாம் காண்கிறோம் தேவனுடைய குணாதிசயத்தினுடைய மிகவும் அடிப்படை என்பது நீதிதான், அதுவும் அப்சல்யூட் ஜஸ்டிஸ், துல்லியமான நீதி. அதுல ஏதோ ஏற்றம் இறக்கம் இருக்கலாம், வாய்ப்பு இல்லை, துல்லியமான நீதி. இது கூட ரொம்ப அருமையாக அங்க சொல்லியிருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக தேவனுடைய நீதி என்பது அவருடைய அரசாங்கம் அவருடைய ஆளுகையினுடைய மிக அஸ்திபாரமான விஷயம். அது இல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார், கடந்த காலங்களிலும் சரி, தற்காலங்களிலும் சரி, எதிர்காலத்திலும் சரி. இவ்வாறு இருக்கும்போது அவருடைய நீதி மாறக்கூடியதா, அவருடைய நீதி என்பது மாறக்கூடியதா என்று பார்க்கிறப்போ இல்லை. தெய்வீக நீதி என்றும் மாறாத தன்மையுடையது. ஒரு காலத்துல ஒரு விதமாகவும் இன்னொரு காலத்துல இன்னொரு விதமாகவும் செயல்படாது. தெய்வீக நீதி மாறா தன்மையுடையதுன்னா என்ன அர்த்தத்துல நாம் சொல்றோம், ஒரு காலத்தில் ஒரு விதமாக செயல்பட்டு இன்னொரு காலத்தில் இன்னொரு விதமாக செயல்படாது. That is divine justice. அதுதான் தெய்வீக நீதி. அதனாலதான் ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கிறோம், மல்கியா 3:6 நம்ம கவனிக்கலாம். நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக. இங்க ரொம்ப தெளிவா அந்த வசனம் இருக்கு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்போ நமது தேவனுடைய தெய்வீக குணாதிசயங்கள், விசேஷமாக அவருடைய நீதி என்றுமே மாறா தன்மையுடையது. மனிதன் சிருஷ்டிப்புக்கு முன்பாக அவருடைய நீதியினுடைய செயல்பாடு எப்படி இருந்ததோ மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவ்வாறுதான் இருக்கும். மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் மனுக்குலம் சீர்திருந்தப்படுகிற நிலைக்கு கொண்டு வரப்படும் போது அவ்வாறுதான் இருக்கும். 1000 ஆண்டு அரசாட்சி முடிந்த பிறகு யுகா யுகங்கள் எல்லாவற்றிலும் அது அப்படித்தான். சகோதர சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்பு சகோதர சகோதரிகளை, நிறைய நம்ம பேசலாம் இதை பத்தி. இவ்வாறு இருக்கும்போது மன்னிக்கணும், இவ்வாறு இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தெய்வீக நீதியை பற்றி இவ்வாறு அநேக மேற்கோள்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் இது நமக்கு போதும். சோ நம்முடைய பரமபிதா அவருடைய மகிமையான குணாதிசயங்களில் தெய்வீக நீதி மிக முக்கியமானது. எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றது என்றால் அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படை மூலகம் நீதிதான். இதை ஒதுக்கி வைத்து அவர் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டார். இது ரொம்ப தெளிவு. அடுத்தபடியாக அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம புரிய வேண்டிய பாகம், ஆக்சுவலா நான் பாடத்தின் தூக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். இந்த பாடத்தை வந்து ஒரு 6 பாகங்களா நம்ம பார்க்கிறோம். அந்த 6 பாகத்துல முதல் பாகம் நம்ம பார்க்கணும், ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன். 2வது பாகம் நீதி என்பதனுடைய விளக்கம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் இந்த 6 பாகத்தை. Define justice, நீதி என்றால் என்ன, அதை எவ்வாறு விளக்க முடியும். 3rd part, நீதியும் அன்பும், ஜஸ்டிஸ் அண்ட் லவ். 4th part, பொன்னான பிரமாணம், கோல்டன் ரூல். ஐந்தாவது பார்ட் நமது பொறுப்பு, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆறாவது பார்ட் நடைமுறை ரீதியான பொறுப்புகள், பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்று பார்ப்போம். அன்பு சகோதர சகோதரிகள், இப்ப நம்ம ரெண்டாவது பார்ட் வரலாம். ரெண்டாவது பார்ட் நீதி என்பதனுடைய விளக்கம், டிவைன் ஜஸ்டிஸ் என்று பார்ப்போம். பொதுவாக நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கிறப்போ, இந்த நீதி குறித்து கற்றுக்கொள்ளும் போது நீதினா என்ன என்பதனுடைய ஒரு அடிப்படையான விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது இல்லைங்களா. அதாவது நம்முடைய அறிவின் கண்கள்ல அதை நம்ம புரிந்து கொள்கிறோம், பட் அதை வார்த்தைகள்ல எப்படி சொல்வது? நம்முடைய சிந்தையில அறிவின் கண்கள்ல நீதினா என்ன என்று புரிந்து கொள்கிறோம். அன்பும் அப்படித்தான், அன்பையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா எதை ஒண்ணுமே வந்து நம்ம பிறரிடம் தெரியப்படுத்தும் போது அது சிந்தை மூலமா நம்ம தெரியப்படுத்துகிற சக்தி நமக்கு இல்லை, நம்ம வார்த்தைகளின் வழியாக தான் தெரியப்படுத்த முடியும். அப்ப அவ்வாறு இருக்கிறப்போ நீதி என்பதை எவ்வாறு வார்த்தைகளின் வடிவில் வெளிப்படுத்துவது, அதுதான் இந்த பார்ட். அந்த சகோதர சகோதரிகளை, இந்த பார்ட் வந்து கண்டிப்பா கஷ்டமான பார்ட் தான். ஏன்னா பொதுவாகவே நம் தேவனுடைய மகிமையான குணங்களை நம்ம பாடத்தின் துவக்கத்திலே பார்த்தோம். நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் அப்பாற்பட்டது, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவைகளை வந்து விளக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு எந்த மொழியிலையுமே வார்த்தைகள் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால தெய்வீக நீதி பத்தி வார்த்தைகளை விளக்குவது என்பது சற்று கடினம். ஆனா அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளலாம். வார்த்தைகள் வடிவில் தெய்வீக நீதியினுடைய நேச்சர், அதனுடைய தன்மைகளை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்று சகோதர சகோதரிகளை, இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நீதினா என்ன, அது எவ்வாறு செயல்படும், அதனுடைய தன்மை என்ன என்பதை நம்ம ஓரளவிற்கு நமக்கு எட்டிய அளவிற்கு நம்ம பார்த்திருக்கோம். இதை பத்தி பிரதர்சல் விளக்கியிருக்கிற ஒரு பகுதியை நம்ம கவனிக்கலாம். அந்த சகோதர சகோதரிகள், ரெஃபரன்ஸ் நம்பர் 30-70, ரெஃபரன்ஸ் நம்பர் 30-70, அதுல ஐந்தாவது பேராகிராஃப். இது கூட முழு பேராகிராஃப் முக்கியம், பட் நீங்க நோட் பண்ணி பின்னாடி படிங்க. நான் அந்த பகுதிகளை மட்டும், அந்த சிவப்பு எழுத்துக்கள்ல மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறத மட்டும் படிச்சு விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, justice knows no compromise and no deviation from its fixed rule of action. நீதி என்பது தேவனுடைய முக்கியமான குணம். அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா, நீதிக்கு சமரசம் என்பது தெரியாது. உங்களுக்கு அந்த வேர்டு அதனால நம்ம ஆங்கிலத்திலேயே போட்டிருக்கோம். நீங்க ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் சரியான மொழிபெயர்ப்பு இல்லைன்னா நீங்க அதை நீங்க உங்களுக்கு ஏற்றவாறு புரிந்து கொள்ளலாம். ஜஸ்டிஸ் நோஸ் நோ காம்ப்ரமைஸ் என்னும் போது நீதிக்கு சமரசம் என்பது தெரியாது. நீதியில் சமரசம் கிடையாது, காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு அங்க வேலையே இல்லை. ரெண்டாவது, நோ டீவியேஷன் ஃப்ரம் இட்ஸ் ஃபிக்ஸ்டு ரூல் ஆஃப் ஆக்சன். நீதிக்கு என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதி இருக்கும், ஃபிக்ஸட் ரூல், நிர்ணயிக்கப்பட்ட விதி இருக்கும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியிலிருந்து ஒருபோதும் அது கீழ் இறங்காது. இதுனா இதுதான், ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் தான், அளவுனா அளவு தான், விதினா விதி தான். இதை விட்டு கீழே இறங்கவே முடியாது. நீதி எப்பொழுதும் அதற்கென்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதி இருக்கும், அந்த விதியை விட்டு அது கீழ இறங்காது. இட் இஸ் மேத்தமேட்டிக்கலி ப்ரிசைஸ், ப்ரிசைஸ் அப்படின்னா துல்லியமானது. கணித ரீதியில இதை விளக்கணும்னா இது துல்லியமானது என்று சொல்லலாம். இட் கிவ்ஸ் நத்திங் ஓவர் ஃபார் குட் பைட் ஆர் குட் மெஷர். சோ நீதிக்குன்னு ஒரு அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு அல்லது விதி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக அது ஒருபோதும் செலுத்தாது. அதை விட்டு கீழே இறங்காது, அதே நேரம் அதை விட்டு கூடுதலாக அது எதுவுமே செலுத்தாது. There is no grace in it, no heart, no love, no sympathy, no favor of any kind. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த வார்த்தைகள் படிக்கும்போது. நீதியில நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. நீதியில கிருபை இல்லை, இருதயம் இல்லை. இருதயம் இல்லைன்னா அந்த ஒரு அன்பு, அந்த மாதிரி இரக்கம் அப்படி கூட சொல்லலாம். அதான் நெக்ஸ்ட் சொல்றாரு, அன்பு இல்லை, ஒரு கருணை இல்ல, எந்த விதமான சலுகையையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப புரியும் நீதி எவ்வளவு ஸ்ட்ரிக்ட், எவ்வளவு கண்டிப்பானது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உணரும். இட் இஸ் த கோல்ட் கால்குலேட்டிங் எக்ஸாக்ட் மெஷர் ஆஃப் ட்ரூத் அண்ட் ரைட்டியஸ்னஸ். சில வார்த்தைகளை தான் நம்ம மொழிபெயர்க்கிறேன். சத்தியம் மற்றும் நியாயத்தினுடைய எக்ஸாக்ட் மெஷர், துல்லியமான அளவு. சத்தியம் மற்றும் நியாயத்தினுடைய துல்லியமான அளவு. அடுத்ததான், When justice is done, there is no thanks due to the one who makes it out. நீதியை ஒருவேளை நீதி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குது அப்படின்னா, அவ்வாறு நீதி கேட்கக்கூடிய காரியத்தை ஒருவர் நிறைவேற்றினால் அப்படி நிறைவேற்றினதற்காக அவருக்கு நீதி நன்றி எல்லாம் சொல்லாது. அல்லது அப்படிப்பட்ட ஒரு நீதி கிட்ட நன்றி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, நீதி ஏதோ ஒரு விஷயத்த கேக்குது, கேட்கறதும் ஒருவர் நிறைவேற்றுகிறார். ஆனா அப்படி நிறைவேற்றிட்டார் அப்படிங்கறதுக்காக பரவாயில்ல, இதை செஞ்சிருக்காரு, ஒரு தேங்க்ஸாவது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்றாரு. ஒரு நன்றியை கூட நாம் எதிர்பார்க்க முடியாது நீதியிடம். சச் எ ஒன் ஹேஸ் ஒன்லி டன் எ டியூட்டி. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவ்வாறு நீதி எதிர்பார்த்த விஷயத்தை நிறைவேற்றினவர் அவர் அவருடைய கடமையை செய்ததாகவே கருதப்படும். நீதி ஒரு விஷயத்தை கேட்குது, அதை ஒருத்தர் நிறைவேற்றுகிறார், அவ்வாறு நிறைவேற்றினத நீதி எப்படிதான் பார்க்கணும், இது அவருடைய டியூட்டி, இது அவருடைய கடமை என்றுதான் பார்க்கும். அடுத்த பாயிண்ட், நான் வார்த்தைகள் ஒவ்வொன்றா படிச்சு விளக்க நமக்கு நேரம் இல்லை, நான் ஸ்கிப் பண்ணி போறேன். அவ்வாறு நீதியை நிறைவேற்றினவர் ஒருவேளை அதை நிறைவேற்றாமல் போனா அது குற்றமாக கருதப்படும். பின்னாடி அதை சொல்றேன். ஒருவேளை தெய்வீக நீதி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது, அதை எதிர்பார்க்கிற விஷயத்தை செய்துட்டா அவருக்கு நன்றி எதுவும் அங்க தெரிவிக்கப்படாது. ஆனா அதே நேரம் அவர் அப்படி எதிர்பார்க்கப்பட்ட விஷயத்த செய்யாம போயிட்டாருன்னா அது குற்றமாக கருதப்படும், அது தவறாக கருதப்படும். ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தபடியா அந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட உறுதியான ஒரு கொள்கை, அங்க அருமையா சொல்றாரு பாருங்க பின்னாடி, ரொம்ப முக்கியமான வார்த்தை, and yet cold, firm and relentless as this principle is, இத்தகைய உறுதியான ஒரு கொள்கை தான், இட் இஸ் டிக்ளேர்ட் டு பி த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் காட்ஸ் த்ரோன், தேவனுடைய சிங்காசனத்தினுடைய மிகுந்த அஸ்திபாரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு குணம் தான், இட் இஸ் த பிரின்சிபல் விச் அண்டர்லைஸ் ஆல் ஹிஸ் டீலிங்ஸ் வித் ஆல் ஹிஸ் கிரியேச்சர்ஸ், அவருடைய சிருஷ்டிப்புகளின் எல்லா அவருடைய சிருஷ்டிப்புகளுடனான அவருடைய எல்லா தொடர்புகளிலும் இந்த குணாதிசயமே அடிப்படையாக செயல்படுகிறது. கடைசி வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், இட் இஸ் ஹிஸ் அன்சேஞ்சபிள் பிசினஸ் பிரின்சிபல். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, இட் இஸ் ஹிஸ் அன்சேஞ்சபிள் பிசினஸ் பிரின்சிபல். இந்த நீதி என்பது அவருடைய மாற்ற முடியாத அவருடைய அலுவலின் கொள்கை, அவர் அதனுடைய பிதாவாகிய தேவனுடைய அலுவல், அவருடைய பிசினஸ், அதனுடைய பிரின்சிபல் கொள்கை நீதி. இந்த சகோதர சகோதரிகளை மிகுந்த ஆச்சரியமாக இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் மன்னர்கள் மனிதர்களாகிய நாம் நிற்கவே முடியாது, அதுதான் உண்மை இல்லைங்களா. ஆனா இதுதான் தேவனுடைய அவருடைய எல்லா தொடர்புகள், அவருடைய சிருஷ்டிப்புகள் கூட, மனிதர் மட்டுமல்ல பரலோக தூதர்கள் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், எல்லா அவருடைய சிருஷ்டிப்புகளுடனும் அவர் தொடர்பு கொள்கிறார் என்றால் எதன் அடிப்படையில் தான், நீதியின் அடிப்படை. இட் இஸ் இஸ் அன்சேஞ்சபிள் பிசினஸ் நீதி என்று பார்க்கிறோம். இதுவும் அதான் சொல்ல அந்த வார்த்தை, மாற்ற முடியாது, ஏற்கனவே வசனம் பார்த்தோம், கர்த்தர் நான் மாறாதவர், அவருடைய மாற்ற முடியாத அலுவலர்களுடைய கொள்கையாக இது இருக்கு. அன்பு சகோதர சகோதரி, போதுமான அளவு இந்த விளக்கம் நமக்கு போதிருக்கு நான் நம்புறேன் சகோதர சகோதரிக்கு. அதுல நீங்க அந்த ஸ்லைட் மறுபடியும் போடுங்க, ஃபைனலா ஒண்ணு ஒரு லைன் நம்ம பார்க்கணும். பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் இந்த தெய்வீக நீதி மிக முக்கியமானது என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடும். ஃபைனலா சில லெட்டர்ஸ் நம்ம போல்டு பண்ணிருக்கோம், அந்த பேராகிராஃபோட கடைசியில தடித்த எழுத்துக்கள்ல காமிச்சிருக்கோம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தவ் இட் காஸ்ட் த லைஃப் ஆஃப் இஸ் ஒன்லி பிகாட்டன் அண்ட் வெல் பிலவ்ட் சன் டு டு திஸ், so important was this principle that he freely gave him up for us all to satisfy his legal claims against us. அதாவது மனுக்குள்ள விழுந்து போனாங்க, விழுந்து போன மனுக்குலத்தை மீட்கணும்னா தெய்வீக நீதி கேட்டது ஒரு பரிபூர்ண ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன் ஈடு பலி, ஆன்டி லூட்ரா. பாருங்க, இந்த இடத்துல தேவன் தமது நீதியை ஒதுக்கி சரி நம்ம மனுக்குலத்தை மீட்கலாம் என்று நினைக்கல, அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சொந்த குமாரருடைய ஜீவனையே விலையாக கொடுக்க வேண்டிய தருணம் ஏற்பட்ட போதிலும் அதையும் அவர் செய்வதற்கு தயாராக இருந்தார், செய்தார் என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவருடைய காரியங்களில் அவர் எந்த அளவு நீதியை கடைபிடிக்கிறார். சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் சொல்றாரு. ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் திஸ் பிரின்சிபல், தெய்வீக நீதி அவருடைய காரியங்களில் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை புரிந்து கொள்ள இந்த ஒரு உதாரணம் போதும். அந்த நீதியை அவர் தவற, நீதி அவர் தவறாதவர், நீதியை அவர் என்றும் கடைபிடிக்கிறவர் என்கிற விஷயத்துக்காக அன்பு சகோதர சகோதரிகளே, தமது ஒரே பேரான குமாரனுடைய ஜீவனையும் விலையாக கொடுக்க நேரிட்டது. ஆனாலும் இதுக்காக என்னுடைய குமாரனையே நான் கொடுக்கணுமா, சரி பரவாயில்ல, நீதியை நம்ம வேற வகையில நம்ம சரி கட்டிக்கலாம் என்பதெல்லாம் வந்து இதெல்லாம் பாருங்க நம்முடைய அற்பமான சிந்தனை. ஆனா தேவன் அதற்காக தம்முடைய குமாரனையும் விலையாக கொடுத்தார் அப்படிங்கிற, இதுக்கு மேல பிதா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. அப்போ இதையே அவர் செய்திருக்காருன்றப்போ, அதாவது இது எதுக்குன்னா தம்முடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக இந்த அளவு ஒரு படிநிலையை அவர் கையில எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ, இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையில்லை. நம்முடைய பரமபிதா அவருடைய நடக்கைகளில் நீதியை எந்த அளவிற்கு துல்லியமாக கடைபிடிக்கிறார், பின்பற்றுகிறார் என்பதற்கு அந்த சகோதர சகோதரிகளே ரொம்ப வேல்யூபிள் வேர்ட்ஸ், மதிப்பு மிகுந்த வார்த்தைகள் இவை. சகோதர சகோதரிகளே புரிஞ்சுட்டோம் இப்போ நீதினா என்னங்கிற ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் படித்து விளக்குற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. நீதி என்பது நமது தேவனுடைய உறுதியான குணம். அதுல நம்ம இரக்கத்தை பார்க்க முடியாது, அன்பை பார்க்க முடியாது, கருணையை பார்க்க முடியாது, எந்த சலுகையையும் நம்ம பார்க்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல சகோதரிகளே, அதற்கென்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதி இருக்கும். அந்த விதியை விட்டு அது கீழ் இறங்கவே இருக்காது. அதே போல அந்த நீதிக்கு கூடுதலான விஷயங்களை அது எதிர்பார்க்கவும் செய்யாது, கீழேயும் இல்ல அதிகமாகவும் இல்லை. அதே போன்றே நம்ம பாக்குறோம், இந்த நீதியை ஒருவர் நீதி ஒருத்தர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குதுன்னா அதை அவர் நிறைவேற்றினா அதற்காக நன்றியெல்லாம் செலுத்தப்படாது அந்த இடத்துல. அதே நேரம் நீதி எதிர்பார்த்த விஷயத்தை ஒருத்தர் நிறைவேற்ற தவறினா அது அவருடைய குற்றமாக கருதப்படும். இப்ப இதுதான் நீதி. This is justice. நீதி என்பதை வார்த்தைகள்ல விளக்க முடியாது என்று சொன்னாலும் அதனுடைய தன்மைகள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சகோதர சகோதரிகள் அடுத்த பாயிண்ட் 1275 கூட வார்த்தை இருக்கு. அதாவது ஜஸ்டிஸ் இஸ் தி எக்ஸாக்ட் வெயிட் தி மெசர் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். ஜஸ்டிஸ் இஸ் தி எக்ஸாக்ட் வெயிட் அண்ட் மெசர் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். நீதி என்பது துல்லியமான நியாயம். துல்லியம் அந்த எக்ஸாக்ட் என்ற வார்த்தையை மறுபடியும் பிரதர் அவருடைய எழுத்துக்கள்ல கோட் பண்ணியிருக்கிறது நீதியினுடைய கனத்தை இன்னும் அதிகரிச்சு. துல்லியமான ஒரு நியாயம், துல்லியம் அப்படிங்கிறப்போ அதான் நம்முடைய மொழிகள்ல நம்முடைய பிதாவினுடைய சுப குணாதிசயங்களை விவரிக்க வார்த்தைகள் இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது வார்த்தை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். துல்லியமான ஒரு நியாயம் அந்த சகோதர சகோதரிகளை. இதை நம்ம பாக்குறோம். செகண்ட் பார்ட் நமக்கு முடிஞ்சது. அதாவது நீதி நமது தேவனுடைய அரசாங்கத்தின் அஸ்திவாரமான குணம். நீதி என்றால் என்ன, ரெண்டு பார்ட் நம்ம பார்த்துட்டோம். மூணாவது பார்ட் நம்ம வரலாம் சகோதர சகோதரிகளே. மூணாவது பார்ட் என்ன, ஜஸ்டிஸ் அண்ட் லவ். நீதியும் அன்பும், நீதியும் அன்பும். ஒரு புது திருஷ்டியாக அழைக்கப்பட்டவர் தனது ஆவிக்குரிய வாழ்வுல புரிந்து கொள்ள வேண்டிய, நன்றாக அறிந்து உணர்ந்திருக்க வேண்டிய ரெண்டு குணாதிசயங்கள் என்றால் அது இதுதான். அது மட்டும் இல்ல, இது ரெண்டையும் கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்முடைய இருதயங்கள அந்த பதில் வந்திருக்கும். வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். நீதினா என்ன, அதை எவ்வாறு செயல்படுத்துவது, அன்புனா என்ன, அதை எவ்வாறு செயல்படுத்துவது, இந்த ரெண்டு மகிமையா, இது ரெண்டுமே நமது பிதாவினுடைய மகிமையான குணாதிசயங்கள். இந்த ரெண்டு மகிமையான குணாதிசயங்களையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள் தேவைப்படாது. நம்முடைய ஆயுசு காலம் முழுவதும் இது. ஆக்சுவலா இது நம்ம கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பூமிக்குரிய ஓட்டமும் கூட. இந்த கடைசி நாட்கள்ல இன்னும் நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். இதா நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன நாம் நிறைவேற்றணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் என்று நம்ம அவருடைய வார்த்தைகள் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, மற்றும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள நம்முடைய அருமையான சகோதரர்கள் ஏழாம் தூதன் அவருடைய வார்த்தைகளை நம்ம இதை குறித்து தியானித்து பார்த்தோம்னா இந்த விஷயத்தை ஆழமா புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த ரெண்டு குணாதிசயங்களுடைய வளர்ச்சி அல்லது பக்குவத்தை தான் இந்த நாட்கள்ல தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அது நம்முடைய பொறுப்பு அந்த பார்க்க வரும்போது பார்க்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது பார்க்கலாம். ஆக இங்க நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த நீதி அன்பு என்பது புரிந்து கொள்ள நமக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்வு சாதாரணமான விஷயம் அல்ல. அதாவது இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சத்தியத்திற்குள்ள வரும்போது நம்ம ஒரு இந்த ரெண்டு வார்த்தைகள் குறித்த ஒரு பொதுவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருந்திருக்கும், ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்திருக்கும். ஆனா நாம புரிந்து வைத்திருக்கிறதை விட இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய ஆழங்கள் அதிகம், இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் அதிகம். நீதி பற்றியும் அன்பு பொறுத்தும் நாம் என்ன இதுவரை புரிந்திருக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமான அர்த்தங்களை உடையது இந்த ரெண்டு வார்த்தை அன்பு சகோதர சகோதரிகள். அதனாலதான் சொல்றேன், இதை கற்றுக்கொள்ள வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவைப்படும் என்று பார்க்கணும். சரி, இந்த இடத்துல நீதி பத்தி தானே நம்ம பாக்கிறோம்னு வந்தோம், ஏன் அன்பு பத்தி நம்ம பார்க்க வேண்டி இருக்கு இந்த இடத்துல என்றால், அதாவது நீதினா என்னங்கறத போன பார்ட் செகண்ட் பார்ட்ல நம்ம பார்த்துட்டோம். ஆனா நீதியினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு அன்பினுடைய சில காரியங்களையும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டி இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு பத்தி கொஞ்சம் நம்ம பெற்றுக்கொள்கிற புரிந்து கொள்ளுதல் நீதியை குறித்து இன்னும் அதிகமா புரிந்து கொள்ள நமக்கு உதவும். அதனாலதான் இந்த குணாதிசயங்கள் எஸ்ஐசியல்ல சக்கரத்துக்குள் சக்கரம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு குணாதிசயத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம்னா கண்டிப்பா மற்ற குணாதிசயங்களை குறித்து கற்றுக்கொள்ளாம இருக்கவே முடியாது. ஒன்றை படிக்கும் போதுதான் இன்னொரு பத்தின ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அப்ப இன்னொன்னு பற்றி படிக்கும் போது மூன்றாவதா இருக்கிற குணாதிசயத்தினுடைய ஒரு அறிவு என்பது நமக்கு கிடைக்கும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இவைகள் நாளும் ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறத பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓகே, இப்போ அதனால நீதி பற்றி இன்னும் சற்று புரிந்து கொள்வதற்காக அன்பு என்கிற குணாதிசயத்தை நாம் கையில் எடுக்கிறோம். அன்பு என்பது என்ன சகோதர சகோதரிகளே? லவ். இங்க நம்ம இந்த வார்த்தைகளுடைய விளக்கமோ அல்லது அங்கு பயன்படுத்தப்பட்ட மூல பாஷையினுடைய வார்த்தைகளுடைய விளக்கமோ பார்ப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த பாடத்துல அன்பு பத்தி ரசல் அவருடைய ரீஃபரன்ஸ்ல ஒரு சில வார்த்தைகளை அங்க கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் நம்ம அங்க அர்த்தம் படிக்கலாம். அதை நம்ம வாசிக்க போறதுல ஜஸ்ட் அதனுடைய விளக்கத்தை மட்டும் பார்க்க போறோம். இப்ப அன்பு என்பது என்ன என்று நம்ம பார்த்தோம்னா நீதினா நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு துல்லியமான அளவு, அந்த அளவை அது வந்து கொடுக்கணும் அவ்வளவுதான். அந்த அளவை தான் அது எதிர்பார்க்கும் என்று பார்த்தோம். ஆனா அன்பு என்பது என்னன்னா நீதியை விட சற்று கூடுதலாக தரக்கூடியது. சோ அதுதான் அன்பு. நீதி என்பது துல்லியமானதாக எதிர்பார்க்கும், அந்த துல்லியத்தை விட்டு அது குறையவும் செய்யாது கூடவும் செய்யாது. ஆனா அன்பு என்பது என்னன்னா கேட்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட அதிகமாக தருவதுதான் அன்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கர்த்தர் லூக்கால ஒரு வசனம் அங்க சொல்லியிருப்பார். அந்த அட்ரஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அதாவது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொட்டுவார்கள். இதுதான் அன்பு. ஆக்சுவலா நீதின்றது என்னன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அந்த பாத்திரம் முழுக்க நிரப்பப்படணும், ஏதோ ஒரு பொருள்னால நிரப்பப்படணும். ஆனா என்ன, பாத்திரம் முழுக்க நிரப்பப்படணும், குறையக்கூடாது கூடக்கூடாது, பாத்திரம் முழுக்க நிரப்பப்படணும். இதுக்கு பேரு நீதி. ஆனா அன்புன்றது என்னன்னா கண்டிப்பா பாத்திரம் நிரம்புறதை விட குறையாது, பாத்திரத்தை நிரப்பிடும், நிரப்பினது போல இன்னும் கூடுதலா பாத்திரத்துல வந்து கொடுக்கும், கொட்டும். இதுக்கு பேர் தான் அன்பு. அதனாலதான் சொல்லியிருக்கார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வந்து உங்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு. என்ன அர்த்தம், பாத்திரம் நெம்பியாச்சு, நெம்புனதுக்கு மேல கொடுத்துட்டே இருக்காங்க, இன்னமும் எக்ஸஸா கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இது ரெண்டு குணாதிசயங்களை இந்த உதாரணத்தின் மூலம் புரிஞ்சுக்க முடியும். நீதி என்பது நிரம்பினால் போதும், ஆனா அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது கூடவும் இருக்கக்கூடாது. அன்பு என்பது கண்டிப்பா நிரம்புறதுக்கு கம்மியா இருக்காது, பாத்திரத்தை நிரப்பிடும், நிரப்புனதற்கும் கூடுதலாக நிறைய விஷயங்களை தரும். தட் இஸ் லவ். அதுதான் அன்பு. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான குணாதிசயத்தை புரிந்து கொள்கிறோம். ஆக அன்பு என்ன பண்ணும்னா பாத்திரத்துல இருக்கிறத கம்மியாக்காது, பாத்திரத்தை நிரப்பிடும், அதை கண்டிப்பா செஞ்சிடும். நிரப்பினதுக்கு பிறகுதான் அதை விட கூடுதலா வந்து அது தரும். இது இது இயல்பான ஃபேக்டர் இல்லைங்களா. இப்போ பாத்திரத்தை நிரப்பி கீழே விழுகிற அளவுக்கு கொடுக்கணும்னா கீழே விழணும்னாக என்ன அர்த்தம், முதல் பாத்திரம் நெம்பி இருக்கணும், நெம்பி இருந்தாதான் கீழே விழுகும் இல்லைங்களா. அது போலதான் அப்ப அன்பு ஃபர்ஸ்ட் என்னன்னா அது அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தரும் என்றால் அதற்கு முன்னதாக அது பாத்திரத்தை என்ன பண்ணிரும் அப்படின்னா நிரப்பி விடும். பாத்திரத்தை நிரப்புறதுன்னா என்னன்னு சொன்னோம், நீதி இல்லைங்களா, ஜஸ்டிஸ். இங்கதான் அன்புக்கும் நீதிக்கும் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். நீதி தான் என்ன எதிர்பார்க்குதோ அதை கொடுத்தால் மட்டும் போதும் என்று நினைக்கும். அன்பு என்பது நீதி என்ன கேட்கிறதோ அதை முதலாவது தந்துவிடும். நீதி என்ன, அதான் அந்த பாத்திரம் ஃபில் ஆகிறது. நீதி என்ன எதிர்பார்க்குதோ என்ன கேட்குதோ அதை அதை முதலாவது தந்துடும் அன்பு. அவ்வாறு தந்த பின்னர் அதோடு நிற்காது, அதற்கு மேல கூடுதலாக நிறைய விஷயங்களை தரும். அதுதான் வந்து தெய்வீக அன்பு, நமக்கு தேவனுடைய அன்பு. சகோதர சகோதரிகள், எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. ஆக இந்த உதாரணத்தின் அடிப்படையில் தான் அவருடைய எழுத்துக்கள் எழுதுகிறார், லவ் பேசிஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதி என்பது அன்பினுடைய அஸ்திபாரம், ஜஸ்டிஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் லவ். மன்னிக்கணும், அதாவது அன்பினுடைய அஸ்திபாரம் நீதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நீதி என்ன கேட்கிறதோ அதை நிறைவேற்றாம அன்பு ஒருபோதும் தேவனுடைய திட்டத்தில் செயல்படாது எக்காலத்திலும். நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம், நீதியை ஒதுக்கி வைத்துட்டோ அல்லது நீதி ஒரு விஷயத்தை கேட்டோ இல்ல இல்ல நான் இவ்வாறுதான் செய்வேன் என்று நீதியை மீறியோ மீறுதலாகவோ அன்பு ஒரு காலம் செயல்படாது. அன்பினுடைய செயல்பாடுகளே நடவடிக்கைகளே இப்ப எவ்வாறு இருக்கும் என்றால், முதல் நீதி என்ன கேட்குது, நீதி என்ன எதிர்பார்க்குது அதை தந்துடும். தந்ததற்கு பிறகு இப்போ நீதி தடை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன வேணா செய்யலாம் அன்பு அப்படின்னா, அப்போ இதற்கு மேலாக இப்போ தன்னுடைய பரந்த மனசை அன்பு காண்பிக்கும், கூடுதலாக நிறைய விஷயங்களை தரும். தெய்வீக திட்டம் இதுதான், இதுதான் வந்து எக்ஸாம்பிள். தெய்வ தேவனுடைய திட்டத்துல இருந்த இப்ப நம்ம பாக்குற இந்த கோட்பாடுகளை ரொம்ப எக்ஸாக்டா பார்க்கலாம், ரொம்ப துல்லியமா பார்க்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளை ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்க அன்பு என்பதனுடைய ஒரு விளக்கம் நம்ம பார்க்கிறோம். அன்பு என்பது நீதி எதிர்பார்த்தவைகளை முதலாவது தரும், அதை தராம அது கிரியை செய்யவே செய்யாது. அதுதான் நம்மளுக்கு தேவனுடைய அன்பு. ஆனால் நீதி கேட்டதோட நிக்காது, நீதி கேட்டதை காட்டிலும் அதிகமாக தரும். எவ்வளவு அதான் அந்த பரந்த மனசு நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் இங்க நமக்கு இருக்கு. ஆனா நீதி அப்படி இல்லை. நீ மறுபடியும் நீதிக்கு வந்தோம்னா நீதி அப்படி இல்லை. நீதி தான் எதிர்பார்க்கறத விட கம்மியா கேட்காது, அதே நேரம் நான் எதிர்பார்த்ததுக்கு மேல அது கேட்கவும் கேட்காது. ஓகே, நான் எதிர்பார்க்கறத நீங்க கொடுத்தீங்களா போதும், இது நீதி. அன்பு என்பது நீங்க நீதி எதிர்பார்க்கறதையும் நான் தந்துடுறேன், அதுக்கு வேலையும் நான் அங்க செய்தேன் என்பது தெய்வீக அன்பாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது அன்பிற்கும் நீதிக்குமான ரொம்ப அடிப்படையான ஒரு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்பதை நாம் அங்க புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த வித்தியாசம் இல்லை நாம புரிந்து கொள்ளணும்னா, நம்முடைய பொறுப்பு என்கிற பாகம் வரும்போது அதை நம்ம பார்க்க முடியும். தெய்வீக குணாதிசயங்களுடைய அந்த கொள்கைகளை எந்த அளவு ஆழமாக புரிந்திருக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி அடையும். புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதான். நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அவ்வளவு ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதற்கு தானே போராடுகிறோம். இந்த பூமியில எவ்வாறு வாழணும், என்ன செய்யணும், எவ்வளவு செஞ்சா தேவனுடைய சித்தம் இருக்கும், என்ன எப்படி நடந்துட்டா அவருக்கு பிரியமா இருக்கும், அவருடைய அப்ரூவல் அவருடைய அங்கீகாரத்தை வாங்க முடியும், இதுக்கு தானே இந்த பூமியில போராடி இருக்கோம். அந்த சகோதர சகோதரிக்கு இந்த ரெண்டு குணாதிசயங்கள் இதனுடைய சத்தியங்கள் குறித்த அறிவு நமக்கு பெற்றோம் அப்படின்னா நம்முடைய இந்த ஏக்கம் தீரும். அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நம் வாழ முடியும். தேவன் அதற்கு தான் அழைக்கிறார். அவர் எப்பயுமே அவருடைய இன்விடேஷன் கொடுக்கிறார், வாங்க என்னிடத்தில் வாங்க, கற்றுக்கொள்ளுங்க என்னுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தவறுதான் அவருடைய அழைப்பை நிறைய நேரத்துல வந்து நம்ம ரிஃப்யூஸ் பண்றோம், நம்ம நிராகரிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், சரி ஓகே, இப்ப அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அன்பு மற்றும் நீதிக்கான ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஃபோர்த் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பொன்னான பிரமாணம். பொன்னான பிரமாணம், பட் இந்த பொன்னான பிரமாணம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை சில நேரங்களில் நம்மால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தோட விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம பொன்னான பிரமாணத்துக்குள்ள போலாம். அதாவது நீதி மற்றும் அன்பை குறித்து விளக்கம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, இந்த விளக்கம் சம்பந்தமா நம்மால தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒருவேளை அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஃபைனலா அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம இந்த நாலாவது டாபிக் நம்ம போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வரலாம் மறுபடியும் அந்த நீதி அன்பும் இதுல அந்த வசனம் என்ன கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க என்று கேட்டா, அத இருக்கு யாக்கோபு 3 அதிகாரம். நீங்க அந்த வசனம் போலாம், மன்னிக்கிறேன், யாக்கோபு 2:14, இங்கிலீஷ்ல வந்து 13, ஆங்கிலத்தில் 13, தமிழ்ல வந்து 14. பாருங்க, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், அந்த பகுதியை நம்ம விட்டுலாம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு, இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வசனம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை நம்ம வாசித்து இருக்கோம், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. இந்த வசனத்தோட ஒரு சரியான ஒரு பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருந்திருக்கும் இந்த வசனத்துல, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்றால் ஒருவேளை இந்த அர்த்தம் இருக்கலாம் என்று நம்ம புரிஞ்சிருப்போம். இப்ப நம்ம வரலாம் சகோதர சகோதரிகளே, இதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கறப்போ, இங்க நியாய தீர்ப்பு என்றால் அதை வேற வார்த்தையில சொல்லணும்னா நீதி, ஜஸ்டிஸ் என்று சொல்லலாம். இரக்கம் எதனுடைய ஒரு கனி, அன்பு, அன்பினுடைய ஒரு கனி இல்லைங்களா. இப்ப இங்க நியாய தீர்ப்புன்ற வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறோம்? நீதி, அதுல தவறு இல்லை. இரக்கம்ன்ற வார்த்தைய என்ன எடுத்துக்கிறோம்? அன்பு. அப்போ நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்பதை இப்படி சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்காக நீதிக்கு முன்பாக அன்பு மேன்மை பாராட்டும், கரெக்டுங்களா? இப்ப இது எப்படி சரிங்கிறத பார்க்கணும். அது என்ன நீதிக்கு முன்பாக அன்பு மேன்மை பாராட்டும்? மேன்மை பாராட்டும் தமிழ்ல இருக்கு. அந்த ஆங்கில வசனம் நீங்க பாத்தீங்கன்னா மெர்சி மெர்சி ரிஜாய்சஸ் அகெயின்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மகிழ்ச்சியுறும் சந்தோஷமடையும், ரிஜாய்சஸ் என்று ஆங்கிலத்தில் வருது. தமிழ்ல மேன்மை பாராட்டும்னு போட்டிருக்காங்க. வேற இன்னொரு நல்ல ஒரு வார்த்தை சந்தோஷப்படும் அல்லது மகிழ்ச்சி அடையும் என்று சொல்லலாம். அன்பிற்கு முன்னதாக, அதாவது மன்னிக்கணும், நீதிக்கு முன்னதாக அன்பு மகிழ்ச்சி அடையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய மீனிங் என்ன இல்லைங்களா? ஒரு பெரிய குவஸ்டின் நமக்கு. சகோதர சகோதரிகளே, இதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது கண்டிப்பா இப்ப நம்ம அன்பு நீதி பத்தி ரெண்டு விளக்கம் நம்ம பார்க்கிறோம். நீதியை திருப்திப்படுத்தாம அன்பு ஒருபோதும் மகிழ்ச்சி அடையாது, அதற்கு அறவே வாய்ப்பில்லை. தெய்வீக திட்டத்தில் நீதியை திருப்திப்படுத்தாம அன்பு சந்தோஷம் அடையவே. ஆனா இங்கே வசனம் இருக்கு, நீதிக்கு முன்னதாக அன்பு மகிழ்ச்சி அடையும் என்ற ஒரு வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று பாக்குறப்போ, அன்பு சகோதர சகோதரிக்கு நிச்சயமா இது தெய்வீக திட்டத்துல இந்த வசனத்தை அப்ளை பண்ணும்போது இதனுடைய புரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடைக்கும். இந்த வசனத்தின் வந்து நம்ம தெய்வீக திட்டத்தில் பொறுத்துக்கும் பொருத்தும் போது இதனுடைய புரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, ஆதாம் விழுந்து போனார், பாவம் செய்தார், தேவனுடைய வார்த்தைக்கு மீறுதலாக இல்லைங்களா? இப்ப அவ்வாறு பாவம் செய்த போது நெக்ஸ்ட் என்ன நடந்தது நம்ம பார்க்கிறோம். தெய்வீக நீதியின்படி பாவத்தின் சம்பளம் மரணத்திற்குள்ளாக அவரு கொண்டு செல்லப்பட்டார். இவ்வாறு மரணத்துக்குள்ள போகும்போது அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இப்ப ஆதாமை மீட்கணும்னா தெய்வீக நீதி என்ன ஆகணும்? முதலாவது ஆங்கிலத்துல அந்த வார்த்தை சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்லுவாங்க, திருப்தி பண்ணப்படுதல், திருப்தி பண்ணப்படுதல். தெய்வீக நீதி முதலாவது திருப்தி பண்ணப்பட வேண்டும். அவ்வாறு திருப்தி பண்ணப்பட்டால் தான் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மனுக்குலத்தை மீட்க முடியும். தேவனுடைய திட்டத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரரை விலையாக கொடுத்து ஈடுபலியாக கொடுத்து மனுக்குலத்தை அந்த தெய்வீக நீதியை திருப்திப்படுத்தினார். சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்க நடந்தது நம்ம பார்க்கிறோம். தெய்வீக நீதி திருப்திப்படுத்தப்பட்ட பின்னர் இப்போ அன்பு மனுக்குலத்திற்கான வேலைகளை அங்க செய்கிறது தெய்வீக திட்டத்தை. இங்கதான் பாக்குறோம், நீதிக்கு முன்பாக அன்பு மகிழ்ச்சி அடையும் என்றால் என்ன அர்த்தமா சகோதர சகோதரிகளே? தெய்வீக நீதி அதன்படி இப்ப மனுக்குலம் என்ன ஆயிட்டார்னா விழுந்து போயிட்டார். இப்ப விழுந்து போனப்போ தேவனுடைய அன்பு கிரியை செய்ய முன் வந்தாலும் தெய்வீக நீதி என்ன பண்ணுதுன்னா, இல்ல என்னுடைய காரியங்கள் திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் அங்க இருக்கு. இப்போ தெய்வீக நீதி கர்த்தருடைய ஈடுபலியின் மூலம் தெய்வீக அன்பு என்ன பண்ணிருச்சுன்னா திருப்திப்படுத்திருச்சு. திருப்திப்படுத்தப்போ இப்போ தெய்வீக அன்புக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா, மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? இந்த மகிழ்ச்சி தான் இங்க சொல்றாரு, அன்பிற்கு அதாவது நீதிக்கு முன்னதாக அன்பு சந்தோஷப்படும். என்ன சந்தோஷப்படும்னா, நீதி என்ன கேட்டதோ அந்த விஷயத்தை நம்ம கொடுத்தாச்சு, இப்போ மனுக்குலத்தை மீட்பதற்கு எந்த ஒரு பேரியர் எந்த ஒரு தடையும் இல்லை என்று அன்பு சந்தோஷப்படுகிற அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அல்லது நீதிக்கு முன்பதாக அன்பு மகிழ்ச்சியும் என்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கார். பாருங்க, இந்த மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி இல்லைன்னா, நம்முடைய புரிந்து கொள்வதில் எப்படி இருக்குன்னா, ஓ அப்ப நீதி சரி செய்யப்பட்டாச்சு, நீதிய அன்பு மிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் அன்புக்கு இருக்குமா? அந்த அன்பு இல்லை, நான் மன்னிக்கணும், அந்த சந்தோஷம் இல்லை அந்த சகோதர சகோதரிக்கு. மாறாக தெய்வீக நீதி திருப்திப்படுத்தப்பட்டதுன்ற சந்தோஷம், தேவனுடைய குணாதிசயங்கள் எந்த இடத்திலும் அவருடைய திட்டத்தில் மீறப்படவில்லை, அதே நேரம் மனுக்குலம் மீட்கப்படுவதற்கான வழிவகை திறந்திருக்கு என்கிற சந்தோஷம் தான் அன்புக்கு இருக்கும். இதுல என்ன ஒரு ஆளுக்கு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் சொல்றாருன்னா, இந்த சந்தோஷத்துல யாரும் பங்கு பெறுவாங்க, இந்த மகிழ்ச்சியில யாரும் பங்கு பெறுவாங்க என்றால் தெய்வீக நீதி என்று பார்க்கணும், மன்னிக்கணும். தெய்வீக நீதியும் அங்கு பங்கு பெறுவார்கள், இந்த பங்கு பெறும் இந்த ஒரு மகிழ்ச்சியில என்பது ரொம்ப தெளிவா இருக்கு சகோதர சகோதரி. இந்த ஒரு அர்த்தத்துலதான் இந்த வசனம் இருக்கு, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. தெய்வீக அன்பு தெய்வீக நீதியை திருப்திப்படுத்தின விஷயத்தில் தெய்வீக அன்பும் மகிழ்ச்சி அடையும், நீதியும் இந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறும், மனுக்குலம் மீட்கப்பட போறாங்க என்கிற சந்தோஷத்தில் அவர்களும் பங்கு பெறுவார்கள். இதுதான் இதனுடைய அர்த்தம். மற்றபடி ஒரு காலத்திலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம அவ்வாறு யோசித்திட வேண்டாம். தெய்வீக நீதியை மீறி தெய்வீக அன்பு ஏதாவது செய்து மகிழ்ச்சியிடும் என்று எங்கேயுமே நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அங்க முன்னதாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதுனால அப்படி புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அர்த்தம் நம்ம இங்க எடுக்க வேண்டாம் சகோதர சகோதரிகளே. இப்போ நாலாவது பாயிண்ட் நம்ம போலாம். நாலாவது பாயிண்ட் பொன்னான பிரமாணம், கோல்டன் ரூல். அந்த சகோதர சகோதரிகளே, பொன்னான பிரமாணம் என்று சொல்லும் போது இந்த கோல்டன் ரூல் நமக்கு தெரியும். நம்ம அநேக நம்முடைய சபைகள்ல இது பத்தின வசனங்கள், அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். மத்தேயு 7:12 மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். இதுதான் இந்த கோல்டன் ரூல், பொன்னான விதி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது என்ன பொன்னான விதி என்று பார்க்கும்போது, பொதுவாக நமக்கு அன்பின் பிரமாணம் தரப்பட்டிருக்கு நமது கர்த்தரால. தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு நீங்க அன்பு செய்யணும், உங்களை போல பிறரையும் சிநேகிக்கணும் என்பதுதான் அன்பின் சட்டம். ஆனா அதை தாண்டி ஒரு தேர்ட் கமாண்ட்மெண்ட், ஒரு மூன்றாவது பிரமாணம் நமக்கு உள்ளது என்று சொன்னா அது இந்த பொன்னான விதி தான், கோல்டன் ரூல். நமக்கு தெரியும் இந்த கோல்டன் ரூலோட மீனிங் என்ன. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா செய்யுங்க என்பது இந்த பொன்னான பிரமாணம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏன் இந்த பொன்னான பிரமாணத்தை நீதி பத்தி வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்ம படிக்கிறோம் என்று கேட்டால், பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய சாராம்சமே, இந்த பிரமாணத்துக்கு பின்னாடி எதுதான் வேலை செய்யுது, எதுதான் கிரியை செய்கிறது என்று பார்த்தோம்னா நீதிதான். எவ்வாறு பாருங்க, அந்த பிரமாணத்தின் விளக்கத்தை பார்க்கலாம். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க செய்யுங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய பாகம் என்று ஒன்று இருக்கு. பொதுவா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ரெண்டு பாகங்கள் இருக்கு. ஒரு பாகம் நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளுதல், இன்னொரு பாகம் மற்றவர்கள் நம்மிடம் நடந்து கொள்ளுதல். அவர் ஆக்ஷன்ஸ் டுவர்ட் அதர்ஸ் அண்ட் அதர்ஸ் ஆக்ஷன்ஸ் டுவர்ட் அஸ் என்று பார்க்கும். சோ நம்முடைய காரியங்கள் பிறரிடம் நடந்து கொள்கிறதுல, பிறருடைய காரியங்கள் நம்மிடம் நடந்து கொள்கிறது. இதுல இந்த பொன்னான பிரமாணம் நம்முடைய பார்ட் பத்தி மட்டும்தான் பேசுது. அந்த முதல் பாகம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு பாகத்துல அந்த முதல் பாகத்தை பற்றி மட்டும்தான் பேசும். நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன என்பதை பற்றி மட்டும்தான் பேசும். இப்ப சொல்லும் போது அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செஞ்சிருங்க. அப்படிங்கிறப்போ நன்மையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பத்தி இங்க பேசுறோம். அப்ப நன்மையான காரியங்கள்ல பிறரிடம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எனும் போது, பிறரிடம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நம்மிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதன் அடிப்படையிலேயே நாம் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லது நடந்திட வேண்டும். இதுதான் இந்த பிரமாணத்தினுடைய இனிமையான விளக்கம். சோ ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் அல்லது அவுட்சைட் இங்கிலீஷா, சபைக்கு வெளியே உலகத்தார், இவர்கள் அனைவரும் நம்மிடம் இவ்வாறு நடந்து கொள்ளணும், இந்த மாதிரி அவங்க பேசணும், இந்த மாதிரி நடந்துகிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, இந்த பிரமாணம் சுட்டி காமிக்கிறது நம்மை தான். நாம் முதலாவது அவ்வாறு அவர்களிடம் நடந்து கொள்ளணும். ஈவன் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்தாலும் நடக்காம போனாலும் அது ரொம்ப முக்கியம். நான் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்துட்டா நானும் அதே மாதிரி நடந்துக்கிறேன், அது விஷயம் இல்லை. இங்க நாம் எதிர்பார்ப்பது போல அவங்க நடக்கலாம், அவ்வாறு இல்லாம இருக்கலாம், அவங்களுடைய போக்கு என்பது தனியாக இருக்கலாம். என்றாலும் அவர்கள் எவ்வாறு நம்மிடம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லது என்ன அவர்களிடம் நாம் என்ன விரும்புகிறோமோ அதை நாம் அவர்களிடம் செய்திட வேண்டும். ஒருவேளை அவங்ககிட்ட அன்பு எதிர்பார்க்கிறோமோ நாம் காமிக்கணும், அவர்களிடம் இரக்கத்தை எதிர்பார்க்கிறோமோ நாம் முதலாவது வெளிப்படுத்தணும். நாம் மட்டும்தான் வெளிப்படுத்தும், அவர்களும் அதை வெளிப்படுத்திட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. கேள்வி வரலாம், பிரதர் அவங்களும் புது சிருஷ்டிகள் தானே, ஒருவேளை சபைக்குள்ள நம்ம சொல்லிட்டா அவங்க நம்ம உடன் சகோதர சகோதரிகள் தானே, நம்ம இருக்க அதே ஓட்ட பாதையில தானே அவர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் அப்போ அவங்களுக்கு அப்ப அந்த பொன்னான விதி இல்லையா, அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் அது பொருந்தும் இல்லையா, அப்ப அவங்களும் அதை செய்யணும்ல, செய்யணும் நம்ம எதிர்பார்க்கலாம்ல என்ற கேள்விகள் நமக்கு வரலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், அவங்க செஞ்சா நல்ல விஷயம், ரெண்டு பேரும் இந்த ஓட்டத்துல முன்னேறத்தான் போறோம், நல்ல காரியம் தான். ஆனால் நாம் அவ்வாறு எதிர்பார்க்கும் அவர்கள் பொன்னான பிரமாணத்தின் படி நடக்கவில்லை என்றார். நாம் எதிர்பார்த்தபடி அவர்கள் இல்லை என்றாலும் உடனே நம்முடைய கிரியைகளை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது. நமக்கென்று சில எப்படி நீதிக்கு பிக்சட் ரூல் சொன்னமோ, நிர்ணயிக்கப்பட்ட விதி இருக்கு என்று சொன்னமோ, நமக்கென்று சில நிர்ணயிக்கப்பட்ட கொள்கைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த கொள்கைகள் தான் நம்மளை லீட் பண்ணணும். யாருக்காகவும் எதற்காகவும் அந்த கொள்கைகளை நாம் மாற்றிவிடக் கூடாது. அந்த கொள்கைகள் மனித கொள்கைகளா இல்லாம தெய்வீக கொள்கைகளா இருக்கும், டிவைன் பிரின்சிபிள்ஸ் தான் இருக்கணும். அதுல முக்கியமான கொள்கை இந்த மத்திய 7:12 பொன்னான பிரமாணம். அந்த சகோதர சகோதரிகளே, பிறர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதையே அவர்களுக்கு நாம் செய்திட வேண்டும். மன்னிக்கணும், நாம் பிறரிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம அவங்களுக்கு செய்திட வேண்டும். ஒருவேளை இதே மாதிரி அவங்க நடந்தா ரொம்ப சந்தோஷம், இரண்டு பேருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவோம். ஆனா அவர்கள் நடக்கவில்லை என்றால் அதற்காக நம்முடைய பொன்னான பிரமாணத்துக்கு நாம் கீழ்படுகிறத நம்ம மாற்றிக்கொள்ள கூடாது, நாம் கீழ்படைஞ்சுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவே இந்த பொன்னான பிரமாணத்தின் விளக்கம். இதுல நீதி எங்க இருக்கு? கண்டிப்பா அப்படி கேட்கறதே சரியான கேள்வி இல்லைன்னு நம்புறோம். ஏன்னா இந்த பிரமாணமே நீதியை தான் காமிக்குது இல்லைங்களா. பிறர் நம்ம கிட்ட என்ன நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தானே ஜஸ்டிஸ், அதுதானே நீதி, இதுதான் நீதி. நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், அவங்கள்ட்ட அது இல்ல, பட் ஆனா நம்ம அதை செய்யணும். நம்ம என்ன பிறர் எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம அதை செய்யணும், அதுதான் அது. இதுக்கு பேர் தான் நீதி, நியாயம். சகோதர சகோதரிகளே, எனவே நீ தெய்வீக நீதி பத்தி பார்க்கும்போது பொன்னான பிரமாணத்தினுடைய தியானம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த இடத்துல கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம், 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், 40 வருடங்கள் ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் புதிதாக வந்தவர்களும் இருக்கிறோம் நம்ம மத்தியில. ஆனா அந்த சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார், எத்தகைய வளர்ச்சி நிலைகளை முதிர்ச்சி நிலைகளை எதிர்பார்க்கிறார், அதை கண்ணோக்க வேண்டியது மிக முக்கியம். காலங்கள் முன்பு போல இல்லை என்பது நமக்கு தெரியும். நம்ம ஆவிக்குரிய ஒரு சர்க்கிள் வட்டத்துல பேசும் போதே நம் கூட இருந்த சில சகோதரர்கள் இப்ப நம்மோட இல்லை. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? காலங்கள் முன்பு போல இல்லை, தீவிரமடைகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறதா இருக்கு. இந்த நாட்கள் ஒரு புது சிருஷ்டியினுடைய சிந்தனை எதை குறித்து? இன்னும் நான் இந்த பூமியில இருக்கிறேன், எவ்வளவு காலங்கள் இருக்கு அது தேவன் கரங்கள் இருக்கு. ஆனால் அவர் அனுமதிக்கப்படும் காலம் வரை இந்த பூமியில தேவன் ஏன் இன்னும் என்னை வைக்கிறார், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? 144,000 என்கிற எண்ணிக்கையில் ஒரு அங்கமாக மாறுவதற்கான உண்மையான விருப்பம் நம்முள் இருக்கும் போது நம்முடைய இருதயம் இந்த கேள்வியை நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஏன் இன்னும் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார். நான் அதான் பாடத்தின் முன்னாடியே சொன்னேன், ஒருவேளை அவ்வாறு நம்ம சிந்திச்சா தேவனுடைய வார்த்தைகள்ல தான் பதில் இருக்கு, அதுல தான் போய் தேடணும். அவ்வாறு தேடும் போது நிச்சயமா அதுல இந்த விஷயங்கள் வந்து நிற்கும் நம்ம முன்பாக. தெய்வீக நீதியிலும் தெய்வீக அன்பிலும் அடைய வேண்டிய வளர்ச்சி இலக்கு நமக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதுல எந்த மாற்றமும் இருக்காது சகோதர சகோதரிகள். இந்த பொன்னான பிரமாணம் அநேக முறை படிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வகையில எந்த அளவு பொருத்தி பார்க்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனா ரொம்ப கடினம், இந்த தீமை நிறைந்த உலகத்துல விசேஷமா இந்த கடைசி நாட்கள் தீமைகள் பெருகி கொண்டிருக்கிற காலத்துல, சுயநலம் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலத்துல பொன்னான பிரமாணத்தை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, அல்லது நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பிறர் நம்மிடம் நாம் பிறரிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதையே நாம் அவர்களுக்கு செய்திட வேண்டும் என்பதை எதிர்பார்க்க அவ்வாறு அதை நடைமுறைப்படுத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஆனால் இதுதான் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. கடினமாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையினால் முடியும். ஓட்டத்துல அவ்வாறுதான் நுழைந்திருக்கும், நம்முடைய களத்தை பார்த்து இந்த ஓட்டத்துல நம்ம நுழையலையே. என்னால முடியாது தேவனே, நீங்க என்னை அழைத்திருக்கீங்க, என்னுடைய இயலாமை தெரிந்தும், என்னுடைய இயலாமை தெரிந்தும் நீங்க அழைத்திருக்கீங்கன்றப்போ உங்களால என்னை கூட்டிட்டு போக முடியும். உங்களுடைய கிருபையினால மட்டும்தான் முடியும். உங்களை நம்பி நான் வருகிறேன். இப்படிதான் நான் வந்திருக்கோம். அப்ப இப்பொழுதும் அதே விசுவாசம், அதே நம்பிக்கை. கடினமான காரியங்களாக இருந்தாலும் அப்பா உங்களுடைய சித்தம் செய்ய எனக்கு தொடர்ந்து பலன் தாங்க. என்னை இந்த நெருக்கமான பாதையில தொடர்ந்து நடத்துங்க. இந்த தீமையில் இருந்த உலகத்துல இதுதான் நம்முடைய அழுதின ஜெபமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். ஆப்ஜெக்ட் நம்முடைய வாழ்க்கையில அந்த சகோதர சகோதரிகளை. மிக விசேஷமான பாடங்கள் இந்த பாடங்கள். தனிப்பட்ட வகையில நாம ஸ்டடி பண்ணும் போது அதை தவிர்ப்போம். ஓகே, அப்ப பொன்னான பிரமாணம் தெய்வீக நீதியினுடைய ரொம்ப சாராம்சமான ஒரு பிரமாணம். விசேஷமா கர்த்தர் அவருடைய சீஷர்களுக்கு இதை கொடுத்திருக்கிறார். ராஜ்யத்துல மனுக்குழமும் இந்த பிரமாணத்தை கற்றுக்கொள்வாங்க. பட் இப்ப பிரைமரி பார்ட் நமக்கு தான், முதன்மையான பாகம் என்பது நமக்கு தான் அங்க இருக்கிறது. அந்த சகோதர சகோதரிகளை இதை நம்ம சிந்திக்கலாம். டைம் ஆயிட்டிருக்கனால நம்ம கொஞ்சம் வேகமா போலாம். சோ ஃபோர்த் பார்ட் முடிஞ்சது. பொன்னான பிரமாணம் தெய்வீக நீதியை வெளிப்படுத்துகிற பிரமாணம். இப்ப இதோடு சம்பந்தப்பட்டதுதான் ஐந்தாவது பார்ட், ஃபிஃப்த் பார்ட். அந்த பார்ட்டுக்கு நம்முடைய பாடத்துல நம்ம வரலாம். சோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு. இதில் ஏற்கனவே நமக்கு இருக்க பொறுப்பு பத்தி சொல்லிட்டீங்க, மறுபடியும் ஏன் தனி டாபிக்கா என்று நம்ம ஒருவேளை நினைக்கலாம். தனி டாபிக் தான், ஏன்னா இந்த பகுதியில சில ரீஃபரன்ஸ் லைன்ஸ் நான் உங்களுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மகிமையான குணாதிசயங்கள் தனிப்பட்ட புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையில எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றிருக்க வேண்டும், எந்த அளவு இடம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து அதுவும் கூட அநேக பகுதிகளில் எழுதியிருக்கிறார். ஒரு சில பகுதிகளை மட்டும் நம்ம கவனிக்கலாம். ஆனா அவர் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வலிமையான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். சகோதர சகோதரிகளை உங்களுக்கு ஸ்லைட்ல வராது, பட் நான் மட்டும் அந்த பாஸ்ட் நான் படிக்கிறேன். அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் 33:94, ரெஃபரன்ஸ் நம்பர் 33:94. Very evidently, the majority of people, even Christians, saints, have not sufficiently high ideals respecting justice. இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் மறுபடியும் நான் படிக்கிறேன். Very evidently, the majority of people, even Christians, கிறிஸ்டியன் பக்கத்துல ஒரு கமா வருது, அடுத்து ஒரு வார்த்தை வருது, சயின்ஸ் அடைப்பு குறிக்குள்ள கொடுக்கிறார். சயின்ஸ் ஹேவ் நாட் சபிஷியன்ட்லி ஹை ஐடியல் ரெஸ்பெக்டிங் ஜஸ்டிஸ். தமிழ்ல நம்ம சொல்லும் போது நீதியை குறித்து உயர்வான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிற விஷயத்தில் அநேக ஜனங்கள் அவ்வாறு இருப்பதில்லை. அதாவது நீதியை குறித்து உயர்வான கருத்துக்களை உடையவர்களாக இருப்பதில்லை அநேக ஜனங்கள். நீதியை குறித்து உயர்வான கருத்துக்கள், ஹை ஐடியல்ஸ். அந்த அநேக ஜனங்கள்ல யார் யாரெல்லாம் சொல்றாருன்னா, கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள், நம்ம சொன்ன மாதிரி செயின்ஸ். செயின்ஸ் எனும் போது பரிசுத்தவான்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது. தெய்வீக நீதி குறித்தும் மற்றும் நீதி என்கிற அடிப்படை குணாதிசயம் குறித்தும் பரிசுத்தவான்கள்ல கூட ஒரு உயர்வான முன்மாதிரியை உடையவர்களாக, ஒரு உயர்வான கருத்துக்களை சிந்தைகளை கொண்டவர்களாக இருப்பதில்லை என்பது விருதர் அவருடைய காலத்துல சொல்லியிருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட். சகோதர சகோதரிக்கு தொடர்ந்து நான் படிக்கிறேன். ஜஸ்டிஸ் இஸ் நாட் சோ ஹை அண்ட் அட்ரிபியூட் இன் சம் ரெஸ்பெக்ட் ஆஸ் லவ், பட் இட் இஸ் ஆஃப் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ். For the adage is a true one that we should not should be just before we are generous. அதாவது பொதுவாக தேவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றலாம், அன்பை விட நீதி பெரியதாக இல்லாதது போல தோன்றலாம் அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு. பட் இட் இஸ் த பிரைமரி இம்பார்ட்டன்ஸ், முதன்மையான ஒரு தேவை இது நம்ம கிட்ட இருக்க வேண்டியது, முதன்மையான ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பழமொழி சொல்றாரு, ஒருத்தர் பெருந்தன்மை உள்ளவரா இருக்கிறதுக்கு பதிலா முதல் வந்து நீதி உள்ளவரா இருக்கும் இல்லைங்களா. முதல் இந்த இடத்துல வேற ஒரு ரீஃபரன்ஸ்ல இது சம்பந்தமா ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காரு, அந்த ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கடை வாங்கியிருக்காரு. ஆனா இப்போ அந்த ரொம்ப நாள் ஆச்சு அவர் கடன் கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு நாள் உங்க வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன், சோ அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஃப்ரெண்ட் என்னன்னா ஒரு நல்ல பெரிய கிஃப்டோட உங்க வீட்டுக்கு வரார். நீங்க என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, நம்முடைய நண்பர் கிஃப்டோட வந்திருக்கார் என்று ஏற்றுக்கொள்வீங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, முதலாவது அவர் நம்ம கிட்ட ஒரு கடன் பட்டிருக்கிறார், அந்த கடனையே அவர் அடைக்கணும். அவர் கொண்டு வந்திருக்க அந்த கிஃப்ட் பரிசு என்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. அந்த நண்பருடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீதி நம்மை தடுக்குது. ஏன் தடுக்குது? அவர் மூலம் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை இன்னும் கொடுக்கலையே. அப்ப நமக்கு பிரதர், நீங்க அதாவது பிரதர் இல்ல ஃப்ரெண்ட், நீங்க இந்த மாதிரி நீங்க செய்யணும், இதை என்ன நீங்க செய்யாம இருக்கீங்க, ஆனா ஒரு பரிசோட வந்திருக்கீங்களே, எப்படித்தான் நம்ம கேட்போம்? அதான் சொல்றாரு, நம்ம பெருந்தன்மையா இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம நீதியுள்ளவர்களாக இருக்கணும் என்பது அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சகோதர சகோதரி. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், தி செயின்ட் பரிசுத்தவான் இஸ் டு கோ பியாண்ட் திஸ் அண்ட் நாட் ஓன்லி பி ஜஸ்ட் பட் ஜெனரஸ் டு ரெண்டர் நத்திங் லெஸ் தன் ஜஸ்டிஸ் டு எனி அண்ட் டு பி வில்லிங் டு அக்செப்ட் ஃப்ரம் அதர்ஸ் லெஸ் தன் ஹி மைட் ஜஸ்ட்லி டிமாண்ட் இஃப் தே சீம் நாட் சோ ஹைலி டு அப்ரிசியேட் த பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ். சகோதர சகோதரிகள், ஒரு பரிசுத்தவான் உலகத்துல பொதுவா நீதி செய்யறாங்களோ இல்லையோ அன்பு செய்வாங்க. ஆனா ஒரு பரிசுத்தவான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை புதரிங்க எழுதுறாரு. அவர் எந்த அளவு பெருந்தன்மை உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார் என்பது இரண்டாவது பட்சம். அதற்கு முன்னதாக அவர் எந்த அளவு நீதியுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொண்டிருக்கும். ஒரு பரிசுத்தவான் அதற்குரிய வளர்ச்சியில இருக்கிறவர் நீதி என்பதை கற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டு இருக்கணும். அதற்கப்புறம்தான் அவர் எவ்வளவு வேணாலும் அன்பை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தலாம். அன்புக்கு அளவு இல்லை. நீதிக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதி இருக்கு, ஆனா அன்புக்கு அப்படி விதிதான் இருக்கு. அதனுடைய விதி தான் என்னன்னா, நீதியை நிறைவேற்றிடணும், நிறைவேற்றிட்டு தான் எதுவும் செய்யும். அதுதான் ஒருவேளை அன்புக்கு இருக்கிற ஒரு நீதியா இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை, இதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு அதனுடைய அழுத்தத்தை காண்பிக்குது. இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நாம் இருக்கும்போது நீதி நாம் நம்முடைய தேவன் அவருடைய குணாதிசயமாக கற்றுக்கொள்கிறோம். ஆனா அது அவருடைய குணாதிசயம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அது எந்த அளவு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அன்பு சகோதர சகோதரிக்கு இன்னொரு ஒரு வார்த்தை, ரெஃபரன்ஸ் நம்பர் 48:99. We should bear in mind that justice is an elementary a feature of the divine character as love itself. Hence, if we would be God-like, if we would be copies of God's dear Son with His likeness, we must have the principle of justice firmly established in our character. அதாவது தெய்வீக குணாதிசயத்தில் நம்ம பார்க்கிறோம், நீதி முக்கியம், அன்பு எந்த அளவு முக்கியமோ அதே போல இதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் தேவ சாயலாக மாற விரும்பினால் அல்லது அவருடைய ஒரே பேரான குமாரருடைய சாயலாக இருக்க விரும்பினால் நம்மிடமும் இந்த ஒரு நீதி என்பது, அதை சொல்றது firmly established in our character, நம்முடைய குணாதிசயத்தில் உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப இருக்கு. பாருங்க, நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று நம்மை அழைக்கிறோம். வசனம் நம்மை அவ்வாறு அழைக்குது. சோ தேவன் எவ்வளோ பறந்து விரிந்தவர் மனதுள்ளவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள்ல, அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள்ல அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிலும் அவருடைய அரசாங்கத்தில் நீதி அதுதான் அடிப்படை மூலகம் என்று சொல்றப்போ அவருடைய புத்திரர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கணும், எவ்வளவு இடம் பெற்றிருக்கணும் அன்பு சகோதர சகோதரிகள், அந்த கேள்விதான் நம்முடைய இருதயத்தில் வருது. சோ அதை நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு ரீஃபரன்ஸ் மட்டும் நம்ம அங்க கவனிக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் 34:53 அது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்க ஸ்கிரீன்ல போடலாம். ஒன் டிஃபிகல்டி லீடிங் அப் டு திஸ் கண்டிஷன் இஸ் எ ஃபெயிலியர் டு ரெகனைஸ் த பேசிக் பிரின்சிபல் அண்டர்லைனிங் த டிவைன் லா விச் அப்ளை டு அஸ் ஃப்ரம் த மொமெண்ட் வி ஆர் அடாப்டட் இன் டு த லார்ட்ஸ் ஃபேமிலி. அதாவது அதுக்கு முன்னாடி நான் இட் வுட் அப்பியர் தட் கிறிஸ்டியன் பீப்புள் ஸ்பெண்ட் எ குட் மெனி இயர்ஸ் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் நியூ கிரியேட்டர்ஸ் வித்வுட் மேக்கிங் கிரேட் ப்ராகிரஸ். நமக்கு தோன்றுகிறது என்ன தோன்றுகிறது அப்படின்னா, அநேக நல்ல கிறிஸ்தவ ஜனங்கள் அநேக வருடங்களாக இந்த கிறிஸ்தவ அனுபவத்தில் இருக்கிறாங்க, ஆனால்
அவங்க அடைய வேண்டிய மிகப்பெரிய வளர்ச்சியை அடையாதவர்களாகவே இருக்கிறார். அநேக வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, ஆனாலும் அப்ப அவ்வளவு வருஷங்கள் இருந்ததுக்கு அவங்க குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைந்திருக்கும், ஆனா அந்த அளவு வளர்ச்சி அவங்க அடையல அநேக வருடங்களா இருந்தாலும். இதற்கான ஒரு காரணமாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், தெய்வீக கொள்கைகளை, ஆண்டவருடைய குடும்பத்திற்கே நியமிக்கப்பட்ட தெய்வீக கொள்கைகளை அவர்கள் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளாமல் இருப்பதே இதற்கான காரணம் என்று சொல்லிட்டு, அப்படி ஆண்டவருடைய குடும்பத்தாருக்கென்று நியமிக்கப்பட்ட தெய்வீக கொள்கைகள் அதுல முதன்மையானதுன்னு எது சொல்றார் அப்படின்னா, The first of these basic principles is justice. கனமுள்ள வார்த்தைகள். அவ்வாறு ஆண்டவருடைய குடும்பத்தாருக்கான அடிப்படை கொள்கைகள்ல முதலாவது நீதி. சகோதர சகோதரிகளே, இந்த எழுத்துக்கள் போதும் நம்புறோம், ஏன்னா டைம் ஆக்சன் நமக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் நமக்கு புரியும். நம்முடைய பரமபிதா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவருடைய எல்லா காரியங்களிலும் நீதியே பிரதான ஆதாரமாக இருக்கிறது என்று பார்க்கிறப்போ, அவருடைய புத்திரர்களாக வாய்ப்புல வந்திருக்கிற நாம் அதே பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். தெய்வீக நீதி நம்முடைய வாழ்க்கையிலும் மிக அடிப்படையான ஒரு குணாதிசயமாக இருக்கணும். நம்முடைய கிரியைகள்ல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய பொறுப்புன்னு சொல்லும் போது டீட்டெயிலா இப்ப பேச வாய்ப்பு இல்ல. நாம் சந்திக்கிற அநேக இடங்கள் இருக்கு. ஒன்னு, முதலாவது நம்முடைய குடும்பம். இந்த நீதி என்பது நம்முடைய குடும்பத்தாரிடம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன்னா குடும்பம் தான் ஒரு பெரிய டிராபேக்கா நமக்கு இருக்கும். என்ன என்று பாக்குறோம்னா, அதாவது குடும்பம் வந்து நம்முடைய உறவினர்கள், அந்த சகோதர சகோதரிகள். உறவினர்கள் என்பதுனால சற்று அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. நீதியை விட சற்று கடினமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் அவ்வாறு இல்லை. சகோதர சகோதரிகளே, நம்ம அங்க பார்க்கிறோம் தெய்வீக நீதி என்பது நம்ம அங்க பார்க்கிறப்போ, முதலாவது நம்முடைய குடும்பத்தாரிடம் வெளிப்படுத்தப்படணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய எக்லீசியா, நம்முடைய சபை கூட்டத்தாரிடம் அது வெளிப்படுத்தப்படணும். பைனலா நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது உலகத்தாரிடமும் நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அன்று சகோதர சகோதரி, இந்த பார்ட் நமக்கு இங்க இருக்கு. அப்போ பைனலா சில பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆறாவது பார்ட் நம்ம வந்துடலாம். இதை நம்ம பேச டைம் இல்லை. உங்களுக்கு சில ரீப்ரின்ஸுடைய மேற்கோள்களை மட்டும் நம்ம காமிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த மேற்கோள்கள் நம்ம பார்க்கும்போது ரீப்ரின்ஸ் நம்பர் 20-32, ரீப்ரின்ஸ் நம்பர் 20-32 மற்றும் 20-33 இந்த பகுதிகளில் ஒரு பிரதர் பிரதர்சல் காலத்தில் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அவருடைய வியாபார சம்பந்தமா, வியாபார விஷயங்கள்ல நீதியுள்ளவர்களாக செயல்படுவது, அதுல நீதியின் தன்மையை வெளிப்படுத்துவது எந்த அளவு முக்கியமானது என்பதை பற்றி பேசியிருக்கிறார், கேட்டிருக்கிறார். அதுக்கு பதிலாக அவருடைய பதில் கூட சொல்லியிருக்கிறார். பட் அதை இப்ப நம்ம பேச நமக்கு நேரம் இல்லை. இதை வாய்ப்பு இருக்கிறவங்க படித்துக் கொள்ளலாம். சகோதர சகோதரிகளை, சபையின் காரியங்கள்ல கூட நீதி முதன்மையாக இருக்கு என்பதை பத்தி ரீஃபரன்ஸ் நம்பர் 59-21 பேசியிருக்கிறார். அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. சார், நம்ம பாடத்தினுடைய இறுதி பாகத்திற்கு நாம் வருகிறோம். மறுபடியும் ஆதார வசனத்தை நாம் கவனிக்கும் போது, சங்கீதம் 89:14, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மகிமையான குணங்களில் நீதி என்பது மிக ஆதாரமான விஷயம். கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் எந்த அளவு இத்தகைய குணம் முக்கியத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நாம் தான். இத்தகைய நீதியை கற்றுக்கொள்ளுதல் என்பது மட்டுமல்ல, அதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துதல் என்பது மிக மிக முக்கியமான பாடம். சோ அதைத்தான் நம்ம பதில் சொல்லும்போது, அநேகர் அநேக வருடங்களை கடந்திருக்காங்க, ஆனாலும் இன்னும் போதிய வளர்ச்சி அடையலை என்றால் அதுக்கு அவங்க சில தெய்வீக கொள்கைகளை இன்னும் சரியாக கற்றுக்கொள்ளாததுதான் காரணம். அந்த தெய்வீக கொள்கைகள்ல முதலாவது நீதி என்பது புத்தருடைய ஒரு விளக்கம். இந்த சத்தியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தியானிக்கலாம் சகோதர சகோதரிகளை. தேவன் தாமே தொடர்ந்து அவருடைய பரிசுத்தமான சத்தியத்தில் நம்மை வழிநடத்த நாம் ஜெபிப்போம். வாய்ப்பளித்த கமிட்டியார் மற்றும் பங்கு பெற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக ஒரு முறை தேவ சமூகத்தின் இந்த வாய்ப்பிற்காக நமது கர்த்தரின் மூலம் நன்றிகளை ஏற்றுக்கொண்டு, தேவன் தாமே நம் யாருக்கும் கிருபை செய்வார்கள். ஆமென்.